அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்கள் அனைத்தையும் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வினுடைய உண்மையான வெற்றியை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தக்வாவின் மீது அமைத்து வைத்திருக்கிறான், இறையச்சத்தின் மீது அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான ஆயத்துக்களின் ஊடாக இந்த உண்மையை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். தக்வாவுடையவர்கள், இறையச்சமுடையவர்கள், அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடியவர்கள் என்று சொல்லியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முத்தகீங்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் விழித்துக் கொண்டே இருக்கிறான். தக்வா உடையவர்களை கொண்டுதான் அவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது என்பதாக. நோன்பை பற்றி சொல்லுகிறான், ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிறான், குர்பானியை பற்றி சொல்லுகிறான், குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறான். இப்படியாக ஒவ்வொன்றை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறையச்சத்தை கொண்டு தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறான். இத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நோன்பை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுகிறான், குத்திப அலைக்கும் ஒசியாம், உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிறது, ரமலானை வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம், ரமலானுடைய நோன்புகளை பிடிப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான ஒரு ரமலானை நசீபாக்குவானாக. அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும், தக்வாவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பை நான் உங்களுக்கு விதியாக்கியிருக்கிறேன். ரமலானுடைய காலத்தில் பசிக்கிறது, தாகிக்கிறது, ஆசைகள் வருகிறது, ஆசைகளை கட்டுப்படுத்துகிறோம், சாப்பாட்டை விட்டு விலகி நடந்து கொள்கிறோம், தண்ணியின் பக்கமாக நெருங்காமல் எங்களுடைய வாய்களை பாதுகாத்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ரமலானுடைய மாதத்தில் எடுக்கக்கூடிய பயிற்சி ரமலான் அல்லாத மாதத்திலும் பிரதிபலிக்க வேண்டும் என்றிருந்தால் லஅல்லக்கும் தத்தகூன், அந்த நோன்பின் ஊடாக தக்குவா வர வேண்டும். நோன்பு என்பதின் காரணமாக சாப்பிடவில்லை, நோன்பு என்பதின் காரணமாக இதை அருந்தவில்லை, நோன்பாளியாக இருக்கிறேன் என்பதின் காரணமாக ஹலாலான ஆசைகளை கூட கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி நோன்பு என்பதற்காக வேண்டி அவைகளை விட்டு விலகி நடந்து கொண்டேனோ, இதே போன்று நான் ஒரு முஸ்லிம் என்பதற்காக வேண்டி அவைகளை விட்டு விலகி நடந்து கொள்ள வேண்டும். ஹராமானவைகளின் பக்கமாக நெருங்க மாட்டோம், ஹராமானவைகளை தொடமாட்டோம், ஹராமானவைகளை பசி உண்ணமாட்டோம் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதற்கு விளக்கம் சொல்லுகிறான். குதிப அலைக்கும் ஸியாம், நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஹஜ்ஜை பற்றி சொல்கிறான், நீங்கள் ஹஜ்ஜிக்கு போவதற்கு ஆயத்தமாகுங்கள், ஹஜ்ஜுடைய கடமையையும் உம்ராவுடைய கடமையையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள். மனிஸ்தபா இலைஹி சபீலா வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய வீட்டை, அல்லாஹ்வுடைய காபா ஆலயத்தை பலம் வருவது, தரிசிப்பது, ஹஜ் செய்வது எங்கள் மீது கடமையாக இருக்கிறது. அந்த பாக்கியம் இதுவரையில் யாருக்கெல்லாம் கிட்டவில்லையோ, கிடைக்கவில்லையோ, அனைவருக்கும் அந்த பாக்கியத்தில் அரசிவாக்குவானாக. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகுங்கள், ஹஜ்ஜுக்கு நீங்கள் முன்கூட்டியே ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அதற்கு பணம் திரட்ட வேண்டும், கடவுச் சீட்டுகள் எடுக்க வேண்டும், விமான பதிவுகள் செய்ய வேண்டும், பல வகையான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள், ஹஜ்ஜுக்கு நீங்கள் முன்கூட்டியே அதற்குரிய நடவடிக்கைகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜி, காபா ஆலயத்துக்கு போகக்கூடிய ஹாஜி பணம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும், உடைகள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும், கடவுச்சீட்டு கையில் இருக்க வேண்டும், சாப்பிடுவதற்கு தேவையான பணம் வசதிகள் கையில் இருக்க வேண்டும், இவைகள் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இவைகள் அனைத்தை விடவும் விசேஷமாக கொண்டு போக வேண்டியது தக்குவாவை எடுத்துக் கொண்டு போருங்கள், இறையச்சத்தை கொண்டு போருங்கள். இறையச்சம் இல்லை என்றிருந்தால் எப்படி ஊரில் எங்களுடைய சொந்த பிரதேசங்களில் தொழுகை எப்படி எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சதோ அதே கஷ்டத்தை நாங்கள் காபா ஆலயத்துக்கு போனாலும் கண்டுகொள்வோம். இங்கிருந்த சோம்பேறித்தனம் அங்கு போனாலும் வந்துவிடும். இங்கிருக்கக்கூடிய ஒரு வகையான போக்கு அங்கேயும் வந்துவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி வந்து விட வேண்டாம். நீங்கள் அங்கே வரும் பொழுது ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்னால் தக்வாவை எடுத்துக் கொண்டு வாருங்கள், தக்வாவை சக்தி சாதனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதே போன்று குர்பானியை பற்றி சொல்லுகிறான் குர்ஆனில். ஹஜ்ஜி பெண்ணாளுடைய மாதத்தில் உதவியா கொடுக்கிறோம். குழந்தைகள் பிறந்து விட்டால் ஆணுக்கு 2 ஆடு என்பதாகவும் பெண்ணுக்கு 1 ஆடு என்பதாகவும் அகீக்கா கொடுக்கிறோம். நேர்ச்சைகள் வைக்கிறோம். அல்லாஹ் இவைகளை பற்றி சொல்கிறான் குர்ஆனில். நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய குர்பானி, நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த ரத்தம், அந்த மாமிசம், நீங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய இரத்தத்தை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன், மாமிசத்தை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். இறைச்சியை நீங்கள் தான் சாப்பிடுகிறீர்கள், அதை நீங்கள் தான் பங்கு வைத்துக் கொள்கிறீர்கள். அதனுடைய இறைச்சியோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹ்வின் பக்கமாக போய் சேருவதில்லை. அதை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன் சொல்லிவிட்டு சொல்கிறான், நீங்கள் அதை அறுத்து குர்பான் செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த இறையச்சம், அந்த தக்குவா, அந்த பயபக்தி, இதுதான் அல்லாஹுவை போய் சேருகிறது. எதற்காக வேண்டி குர்பான் கொடுத்தீர்கள், யாருக்காக வேண்டி கொடுத்தீர்கள், எந்த பணத்தினால் வாங்கப்பட்ட பிராணி இது, இவைகளை எல்லாம் அல்லாஹ் நோட்டப்படுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் புறத்திலிருந்து அந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வின் பக்கமாக போய் சேரக்கூடியது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வா என்பதை குர்ஆன் மிகத் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. சண்டையான குர்ஆன் சொல்லுகிறது, இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் ஒரு வழிகாட்டியாக. இந்த குர்ஆனை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் வழிகாட்டியாக. எங்களை படைத்தவன் எங்களை நாங்கள் எப்படி பாவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் குர்ஆனை தந்திருக்கிறான். குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எங்களை படைத்தவன் எங்களுடைய உடம்பை, எங்களுடைய கண்ணை, எங்களுடைய காதை, எங்களுடைய வாயை நாங்கள் எப்படி பாவிக்க வேண்டும், முழு உடம்பையும் எப்படி பாவிக்க வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டியாக, ஒரு கட்வக்காக, ஒரு கைட யூஸாகத்தான், யூச கைடாகத்தான் எங்களுக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறான். குர்ஆனை பார்த்து வாழ்ந்து கொள்ளுங்கள். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி மட்டும் தரப்பட்ட ஒரு வேதம் அல்ல, பரக்கத்துக்காக வேண்டி வைக்கக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல, அதை வைத்து நாங்கள் பெருமை பெற்று கொருக்காண்டி தரப்பட்ட புத்தகம் அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, ஹுதல் லின்நாஸ், இது மனித கோடிகளுக்கு வழிகாட்டியாக தரப்பட்டது. நாங்கள் யோசிக்க வேண்டும், குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு தூரத்துக்கு இருக்கிறது, குர்ஆனுடைய எத்துணை ஆயத்துக்களுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன். குர்ஆன் சொல்லுகிறது ஹலாலை பற்றி சொல்லுகிறது, ஹராத்தை பற்றி சொல்லுகிறது, குடும்ப வாழ்வை பற்றி சொல்லுகிறது, சமூக வாழ்வை பற்றி சொல்லுகிறது, தனி மனித வாழ்வை பற்றி சொல்லுகிறது, மனிதனுடைய இரவை பற்றி சொல்லுகிறது, மனிதனுடைய பகலை பற்றி சொல்லுகிறது, அமானிதங்களை பற்றி சொல்லுகிறது. குர்ஆன் அனைத்தையுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் யோசிக்க வேண்டும், குர்ஆனுடைய புத்திமதிகள் என்னுடைய வாழ்க்கையில் எத்துணை வீதம் இருக்கிறது. வட்டி வேண்ட வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நம்ம அனைவருக்கும் தெரியும் வட்டி ஹராம். يا ايها الذين امنوا اتقوا الله وذروا ما بقي من الربا. நீங்கள் வட்டியை விட்டு விலகி நடந்து கொள்ளுங்கள், வட்டிக்கு தௌபா செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஆண் பெண் கலப்படம் கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது, ஹுரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும், உங்களுக்கு கலப்படம் யாருடன் கூடும், மஹரமான பெண்கள் யார், மஹரம் இல்லாத பெண்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், மஹரமான பெண்கள் இவர்கள் தான் என்று சொல்லி குர்ஆன் அலந்து மட்டிட்டு எண்ணி தந்திருக்கிறது. இவர்கள் தான் மஹரமுடையவர்கள். நாங்கள் யோசிக்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் எத்துணை மஹரம் இல்லாத பெண்களுடன் எனக்கு உறவு இருக்கிறது,
என்னுடைய கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளில் இஸ்லாம் சொன்ன வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கிறதா, குரான் சொன்ன வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, குரான் எங்களுக்கு தரப்பட்ட நோக்கமும் எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான். குரான் சொல்லுகிறது, அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். ஆனால் இந்த குரான் யாருக்கு தெரியுமா வழிகாட்டும்? இந்த குரான் யாருக்கு தெரியுமா வழிகாட்டும்? மனித கோடிகளுடைய நேர்வழிக்காக வேண்டித்தான் நாங்கள் குரானை இறக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் குரான் யாருக்கு தெரியுமா வழிகாட்டும்? அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம், என்னை படைத்தவன் ஒருவன் என் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறான், என்னை படைத்த ஒருவன் என் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறான் என்ற பயம் யாருக்கு இருக்குமோ அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். அவர்கள்தான் முத்தகீன்கள், அவர்கள்தான் இறையற்றமுடையவர்கள். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், என் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறான். என்னுடைய இந்த மெஷின், இந்த உடம்பினுடைய ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. வத்தில்கல் அய்யாமுன் தாவிலுஹா பைனன் நாஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்துடைய வாழ்வை மாத்தி மாத்தி கொடுப்பான். துஅத்தில் முல்க மன் தஷா வதன்ஸுல் முல்க மிம்மன் தஷா வதுஇஸ்ஸு மன் தஷா வதுஸில்லு மன் தஷா யஃபலு மா யஷா யஃதாரு மா யஷா யஹ்லுக்கு மா யஷா. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லிக் கொண்டே போகிறது, அல்லாஹ் நாடிய மக்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நாடிய மக்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்கி எடுக்கிறான், நாடிய மக்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை கேவலப்படுத்துகிறான், நாடியரை செய்கிறான், நாடியரை படைக்கிறான், நாடியரை புறக்கி தேர்ந்தெடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் விரும்பி, குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹுடைய நாட்டம் தான் இந்த பூமிக்கு மேல் செல்லுபடியாகும். அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசம் கொள்ளுகிறோம், ஈமான் கொள்ளுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே குர்ஆன் சொல்லிவிட்டது, இந்த குர்ஆன் நீங்கள் வைத்து பெருமைப்படுவதற்காக வேண்டி தரப்பட்ட வேதம் அல்ல. எங்களுடைய குர்ஆன் இருக்கிறது, அதுல விஞ்ஞானம் இருக்கிறது, அதிலே மெஞ்ஞானம் இருக்கிறது, அதிலே அனைத்தும் இருக்கிறது என்று சொல்லி பெருமைப்படுவதற்காக வேண்டி தரப்பட்ட வேதம் அல்ல குர்ஆன். குர்ஆன் எதற்கு தரப்பட்டு சொன்னால், குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், குர்ஆனுடைய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். குர்ஆன் செல்லக்கூடிய பார்வை, குர்ஆன் பார்வையை பற்றி என்ன சொல்லுகிறது? வாலிபர்களே, சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய உலகம் இருக்கிறது, ஒரு சிறுபான்மை நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் இஸ்லாமிய சட்டம் கிடையாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தில் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழகங்களில் நாங்கள் வாழ்கிறோம், பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்புக்காக போயிருக்கிறோம். அங்கே போய் பார்த்தால் இருக்கக்கூடிய கலாச்சாரம் ஒரு வகையான கலாச்சாரம். நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? தனி மனித வாழ்வை பற்றி அங்கே நாங்கள் பேசுவோம். தனி மனிதன், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு வாலிப பெண்ணும், ஒவ்வொரு யுவதியும் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுடைய பார்வைகளை கீழே காட்டிக் கொள்ளுங்கள். பெண்களுடன் சகவாச உறவுவே தேவையா? உங்களுக்கு பல்கலைக்கழகங்களில் நீங்கள் படிக்கக்கூடிய காலங்களில், பாடசாலைகளில் உங்களுக்கு பெண்களுடன், பெண்களுக்கு ஆண்களுடன் உறவுகள் வைக்க வேண்டிய கட்டம், படிப்புக்காக வேண்டி, கல்விக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் சரியற்ற எல்லையை சென்றிருக்கிறது. எதுவரைக்கும் உங்களுக்கு போகலாம், எதுவரைக்கும் செய்யலாம். குர்ஆன் வழிகாட்டி இருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் சில சஹாபாக்கள் வந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இளம் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை லேசாக கண்டவர்கள், பிற்காலத்தில் வந்தவர்கள், ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் போய் ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்டார்கள், ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை கேட்டார்கள். சிபீலனா ஹயாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே, சித்திகாவே ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்கு அருமை தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிடத்தில் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? உங்களுடைய தலைவர், உங்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அந்த பெண்ணிடத்தில் அந்த ஆயிஷா இடத்தில் கேட்கிறாங்க, சிஹீலனா ஹயாத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி, அவருடைய வாழ்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அங்கே இருந்தவர்களிடத்தில் ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்டார்கள். அமா கராஅத்துல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதி பார்க்கவில்லையா? நீங்கள் குர்ஆனை ஓதி பார்க்கவில்லையா? குர்ஆனில் உள்ளவைகள் தான் வாழ்க்கையில் இருந்தது. குர்ஆன் சொல்லுகிறது பொய் பேசாதே, நாங்கள் பொய் பேச மாட்டோம். குர்ஆன் சொல்லுகிறது அளவை நிறுவையில் குறை செய்யாதே, நாங்கள் அளவை நிறுவையில் குறை செய்ய மாட்டோம். குர்ஆன் சொல்லுகிறது அநியாயம் செய்யாதே, நாங்கள் அநீதி இழைக்க மாட்டோம். குர்ஆன் சொல்லுகிறது கண்ணை பாதுகாத்துக் கொள், நாங்களும் கண்ணை பாதுகாத்துக் கொள்வோம். குர்ஆன் சொல்லுகிறது உங்களுக்கு ஒருவர் அநியாயம் செய்து விட்டாரா, அவர் உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் நாங்கள் அவரை மன்னித்து விடுவோம். இஸ்லாம் குர்ஆன் சொல்லுகிறது பொருளாதாரமா அதை பகிர்ந்து கொடுத்துக் கொள்ளுங்கள், குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுங்கள், ஜகாத்தாக கொடுங்கள், மேல்மிச்சமாக உள்ளதை கொடுங்கள், கனிமத்துடைய பொருளாக இருந்தால் இப்படி பங்கு வைக்க வேண்டும், ஜகாத்தாக இருந்தால் இப்படி பங்கு வைக்க வேண்டும், பொய் ஆக இருந்தால் இப்படி பங்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் குர்ஆன் மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் எத்துணை வீதம் இருக்கிறது, எத்துணை வீதம் இருக்கிறது. வயலில் முத்தபின், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது. வயல் சுபஹானல்லாஹ், மதீனா முனவ்வராவுக்கு போய் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பதற்காக வேண்டி அடிக்கல் நாட்டுகிறார்கள். இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் அடிக்கல் நாட்டப்படுகிறது மதீனா முனவ்வராவில். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு முதல் முதலாக இறங்கின ஆயத்தின் ஆயத்து தெரியுமா? அளவை நிறுவையில் குறை செய்ய வேண்டாம். ஒரு நாடு, ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றிருந்தால் அங்கே அநீதி என்பது வரக்கூடாது, முழும் அநியாயம் யாருக்கும் செய்யக்கூடாது. வியாபாரி வாங்க வரக்கூடியவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, வாங்க வரக்கூடியவன் வியாபாரிக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அதில் என்று சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் நீதம் அங்கே நிலைநாட்டப்பட வேண்டும். நீதிக்குத்தான் இஸ்லாம் இடம் கொடுத்திருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரனே, அன்பான பெரியார்களே, வயலுள்ளில் முத்தபின், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் நினைக்கலாம் இது கடைகளில் சாமான் இருக்கக்கூடிய, சாமான்களை அளந்து விற்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் சொந்தமானது என்பதாக. இல்லை, வயலுள்ளில் முத்தபின், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், பாடசாலைகளில் கடமை புரியக்கூடியவர்கள், மதரசாக்களில் ஆசான்களாக இருக்கக்கூடியவர்கள், குழந்தைகளுக்கு பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த ஆயத்து பொருந்தும். அனைவரை பற்றியும் இந்த ஆயத்து பேசியிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழில், உங்களுடைய கையில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தில் நீங்கள் அளவை நிறுவையில் குறை செய்வீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தண்டிக்கப்படுவீர்கள், நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். ஒரு பாடசாலையில் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசான், ஒரு அறிவர், அவருடைய பொறுப்பு என்ன, அவருடைய கடமை என்ன? அவர் எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறார், ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறார். வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஹதிஹிம் ராஹூன், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், முஃமீன்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள். முஃமீன்கள் என்றால் யார்? சூரத்துல் முஃமினூனை படித்து ஆராயுங்கள், படியுங்கள். முஃமீன்களுடைய, முஃமினீன்களுடைய சிஃபாத்துகள், தன்மைகள், குவாலிட்டியை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், குர்ஆன் அவர்களை பற்றி சொல்லுகிறது. சொல்லிக் கொண்டு வந்து 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 கடைசியாக சொல்லுகிறது, வல்லதீனஹும், அவர்கள் யாரு தெரியுமா? லி அமானாதிஹிம், அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள், அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள், அவர்கள் கொடுத்த வாக்கு அமானிதத்தையும் வாக்கையும் சரியாக நிறைவேற்றுவார்கள். வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஹ்திஹிம் ராஹூன், அமானியத்தையும் வாக்கையும் சரியாக பேணுவார்கள். பாடசாலையில் இருக்கக்கூடிய கல்வி கற்றுக்கக்கூடிய ஆசான்கள்,
பாடசாலையினுடைய அதிபர்கள், மதரசாக்களுடைய உளமாக்கள், மதரசாக்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், இந்த ஆயத்து எனக்கு எப்படி சொந்தமாகும்? ஒரு குழந்தையை ஒரு தகப்பன், பெற்றோர் உங்களுடைய கையில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள் அமானிதமாக. நீங்கள் ஒரு வாக்கை கொடுக்கிறீங்க, என்ன வாக்கு தெரியுமா? 8 வருட காலம் இந்த மாணவன் எங்களுடைய பாசறையில், எங்களுடைய பாடசாலையில், எங்களுடைய மதரசாவில் இவரை கல்வி கற்று வெளியே வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மகானாக, இப்படிப்பட்ட ஒரு அகம நிறைந்தவனாக, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்தவனாக, நாங்கள் அவரை உங்களுக்கு ஒப்படைப்போம் என்ற ஒரு வாக்கை நாங்கள் கொடுத்துத்தான் அந்த பிள்ளையை மதரசாவுக்கு நாங்கள் சேர்க்கிறோம், பாடசாலைக்கு அந்த பிள்ளையை எடுக்கிறோம். அன்புக்குரிய சகோதரனே, நாங்கள் அமானிதத்தை பொறுப்படுத்தி விட்டோம். எந்த வாக்கை கொடுத்தோமோ இந்த வாக்கை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். உளமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஒரு பாடசாலையில் கல்வி கற்றுக்கக்கூடிய ஒரு ஆசானை பொறுத்தவரையில் அவருக்கு 2 பொறுப்பு இருக்கிறது. ஒன்று இருக்கிறது நேர முகாமைத்துவம். நேர முகாமைத்துவம், நான் அங்கே சைன் பண்ணி இருக்கிறேன், எக்ரிமெண்ட் கொடுத்திருக்கிறேன், வாக்கு கொடுத்திருக்கிறேன், காலையில் 8 மணிக்கு 7 மணிக்கு பாடசாலைக்கு வருவேன், 2.5 மணிக்கு பாடசாலை விட்டதற்கு பிறகுதான் நான் வீட்டுக்கு போவேன், என்னுடைய நேரம் இந்த அளவு நேரம் நான் உங்களுக்கு தந்துவிட்டேன், இது பாடசாலைக்குள்ளதான் கழிய வேண்டும். இதற்கு நாங்கள் சொல்லுவோம் நேர முகாமைத்துவம். இதை பற்றி முஸ்லீம்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய அத்துணை வணக்க வழிபாடுகளும் நேர முகாமைத்துவத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகையாக இருக்கலாம், எங்களுடைய ஜகாத்தாக இருக்கலாம், அது ஒவ்வொரு வருடம் சூரிய வருடம் அல்ல, சந்திர கணக்கின் பிரகாரம் இருக்கக்கூடிய, நாங்கள் சொல்லுவோமே மீலாதி கணக்கு என்பதாக, அந்த கணக்கின் பிரகாரம் ஜகாத்து கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். ஹவுல் ஒரு வருடம் அங்க பூர்த்தியாகும். ஹஜ்ஜுடைய காலம் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் கலண்டர், முஸ்லீம்களை பொறுத்தவரையில் நேரம், முஸ்லீம்களை பொறுத்தவரையில் நேர முகாமைத்துவம் எங்களுக்கு புதுசான ஒன்றல்ல. எங்களுடைய அடிப்படையிலேயே நேர முகாமைத்துவத்தை பற்றி அல்லா பேசியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பாடசாலைக்கு போகிறோம், மதரசாக்களுக்கு போகிறோம், காரியாலயங்களுக்கு போகிறோம், அரசாங்க நிறுவனங்களில் வேலை செய்கிறோம் என்றிருந்தால் நாங்கள் டைம் கொடுத்திருக்கிறோம், இத்தனை மணிக்கு வருவோம், இத்தனை மணிக்கு போவோம். யோசிக்க வேண்டும், அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யலாம்? என்னுடைய சொந்த வேலைகளுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கலாமா? சமகாலத்துடைய உளமாக்கள், சமகாலத்துடைய உளமாக்கள் கல்விமான்கள் பேசியிருக்கிறார்கள், ஆபீஸுக்கு கொடுத்த நேரத்தில் உங்களோட பர்சனல் இமெயில்ஸ் கூட உங்களுக்கு செக் பண்ண முடியாது. இது அளவை நிர்வகிக்க செய்யக்கூடிய குறைபாடுகள். என்ற சொந்த ஒரு வேலைக்காக வேண்டி அந்த நேரத்தை பாவிக்க முடியாது. நான் அந்த நிறுவனத்தினுடைய, அந்த பாடசாலையினுடைய, அந்த மதரசாவினுடைய, அந்த அரசாங்க காரியாலயத்தினுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டித்தான் என்னுடைய நேரங்கள் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் உளமாக்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய மாணவர், அன்பான பெற்றோர்களே, அன்பான ஆசான்களே, உஸ்தாதுமார்களே, நிதானமாக சிந்தியுங்கள், நாங்கள் இதை நிறைவேற்றுகிறோமா? இரண்டாவது, நாங்கள் ஒரு எக்ரிமெண்ட் கொடுத்திருக்கிறோம், எனக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸை நான் பூர்த்தி செய்வேன். ஒரு கல்வி அமைப்பு இருக்கிறது, முதலாம் ஆண்டில் கற்பிக்கப்பட வேண்டியவைகள், 2ஆம் ஆண்டில் கற்பிக்கப்பட வேண்டியவைகள், 3ஆம் ஆண்டில் கற்பிக்கப்பட வேண்டியவைகள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு சிலபஸ் தரப்பட்டிருக்கிறது, ஒரு அளவு தரப்பட்டிருக்கிறது. அந்த அளவையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இது எனக்கு இங்க படிப்பூட்டத்தை படிச்சு தர இயலாது, டியூஷனுக்கு வா என்று சொல்லி என்னுடைய ஒரு மாணவனை, எந்த பாடசாலையில் நான் கல்வி கற்பிக்கிறேனோ அதே பாடசாலையின் ஒரு மாணவனை எந்த அடிப்படையில் டியூஷன் கிளாஸுக்கு வா உனக்கு சொல்லித்தாரேன் என்று சொல்லி அவரை எப்படி டியூஷனுக்கு கற்பிக்கலாம்? அந்த வருமானத்துக்கு என்ன சட்டம்? அந்த வருமானத்துக்கு என்ன ஹுக்கும்? நான் யாரையும் விழித்து பேசவில்லை, உண்மையை உரித்துக் கொண்டிருக்கிறேன். வயலில் முத்தீன், அளவை நிறுவையில் கொலை செய்யக்கூடியவர்கள். வாழ்க்கையில் யோசியுங்கள், நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. மதரசாக்களில் இருக்க யோசியுங்கள், எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. பாடசாலை மாணவர்களை பெற்றோர்கள் கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள். மாடசாலையில் மதரசாவுக்கு மாணவர்கள் வந்தார்கள், ஆலிம்களாக வெளியாக்கிவிட்டோம். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களுடைய உலக வாழ் எப்படி இருக்கிறது?
இவருடைய ஆத்மீகம் எப்படி இருக்கிறது, இவர்களுக்கு இறைவனுக்கு இடையில் உறவு எப்படி இருக்கிறது, இவர்களுக்கும் படைப்பினங்களுக்கு இடையில் உறவு எப்படி இருக்கிறது, இவைகளை பற்றி எல்லாம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குழந்தைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அன்பு பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய பொறுப்பு என்ன? குழந்தை பராமரிப்பு, குழந்தைகளை வளர்ப்பது, குழந்தைகளுக்கு தர்பியா செய்வது, குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பது, இது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த பொறுப்பை விட்டுவிட்டோம், இந்த பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்துவிட்டோம், குழந்தைகள் கெட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன சொல்றோம் சொன்னால், குழந்தைகளை பார்த்து ஏசுகிறோம், குழந்தைகளை பார்த்து மதுவா செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றுகிறேனா? குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள், குழந்தைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய கடமை என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன? கிதாபுகளிலே இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக்கிடத்தில், ஹஜ்ரத் உமரை பார்த்து சொல்லுகிறார்கள், என்னுடைய மகன் என்னுடைய பேச்சை கேட்கிறான் இல்ல, கதாக்கடி என்னை அவர் துன்புறுத்துகிறார், என்னை நோவினை செய்கிறார், எனக்கு அவர் வழிபடுகிறார் இல்ல, நான் பேசினால் அவருடைய பேச்சை மதிக்கிறார் இல்ல, நாங்கள் இன்று முறைப்பாடு செய்வது போன்று அந்த காலத்தில் ஒரு காட்டரவி ஒரு மனிதர் போய் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக்கிடத்தில் முறைப்பாடு செய்தார். அன்பு பெரியோர்களே, அன்பு பெற்றோர்களே, இந்த விடயங்களை கவனியுங்கள், இது எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி கொண்டு வரலாம் என்று பாருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வலமை போன்று அந்த மாணவனுக்கு, அந்த வாலிபனுக்கு தன்னுடைய தகப்பனுக்கு முன்னால் புத்திமதி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது தகப்பனின் பொருத்தத்தில் தான். உன்னுடைய தகப்பன் என்னுடைய தகப்பன் என்னை கொண்டு பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க மாட்டாது. உன்னுடைய தகப்பன் என்னுடைய தகப்பன் என்னை கொண்டு பொருந்திக் கொள்ளாவிட்டால் என்னுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க மாட்டாது. என்னுடைய தகப்பன் என்னை கொண்டு அதிருப்தி என்றிருந்தால் என்னை படைத்த ரப்பும் என்னுடைய அதிருப்தியாகத்தான் இருப்பான். என்னுடைய சுவர்க்கம் என்னுடைய தாயின் பாதத்தின் கீழ் இருக்கிறது. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், எங்களுடைய சுவர்க்கம் பத்ர்ல இல்ல, உஹதுல இல்ல, ரமலான்ல இல்ல, லைலத்துல் கத்ர்ல இல்ல, என்னுடைய உங்களுடைய சுவர்க்கத்தை அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய தாயின் பாதத்தின் கீழ் வைத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வலமையை போன்று அந்த வாலிபனுக்கு புத்தி சொன்னார்கள், யுத்தி சொன்னார்கள். அனைத்தையும் சொன்னதுக்கு பிறகு அந்த வாலிபன் ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்டான். அன்பு பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, உங்களை பார்த்து பேசுகிறேன், உங்களுடன் உருவாடுகிறேன். அந்த வாலிபன் ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்டான், நீங்கள் சொல்லி முடித்து விட்டீர்களா? அதுக்கு பிறகு உமர் சொன்னார், முடித்து விட்டேன், என்ன விஷயம்? நான் சில கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீர்களா? கேளுவாப்ப என்ன பதில், என்ன சொல்ல வேண்டும்? முதலாவது ஒரு கேள்வி கேட்டான், நான் என்னுடைய தகப்பனுக்கு செய்ய வேண்டியவைகளை எல்லாம் நீங்கள் சொல்லி முடித்து விட்டீர்கள், என்னுடைய தகப்பன் எனக்கு என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாப்பா எனக்கு என்ன செய்ய வேண்டும்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையெடுத்து தலையை வைத்து விட்டார்கள். இப்படியும் ஒரு புத்திசாலியா, இப்படியும் ஒரு விவேகியா, சுபஹானல்லாஹ், ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்டான். அன்பு பெற்றோர்களே, எங்களுடைய குழந்தைகளை பார்த்து நாங்கள் முறைப்பாடு செய்கிறோம், அதே குழந்தைகள் எங்களை பார்த்து நீங்கள் எங்களுக்கு என்ன செய்வீர்கள்? சாப்பாடு வாங்கி தந்தீர்கள், இருப்பிடம் தந்தீர்கள், இது நீங்க மட்டும் கொடுக்க இல்ல, ஒரு காகமும் கொடுக்கத்தான் செய்கிறது. காகம், ஒரு காகம் இருக்கிறதே தன்னுடைய கூட்டில், ஒரு வீடு கட்டி, ஒரு அனந்தரத்தில், ஒரு மரத்தினுடைய மரத்தில் வீடு கட்டி அங்கே முட்டைகளை முட்டைகளை இட்டு அந்த முட்டைகளுக்கு அடை காத்து அதிலே காக்கை குஞ்சுகள் உருவாகி அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் சாப்பாடு பருக்கி சாப்பாடு தீட்டி அவைகளை வளர்த்து ஆளாக்கிறது. ஒரு நாயும் குழந்தை வளர்க்கிறது, எறும்புகளும் குழந்தை பராமரிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, குழந்தை வளர்ப்பென்று சொன்னால் என்ன? குழந்தைகளை தர்பியா செய்வது என்று சொன்னால் என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா தலையில கை வைத்தார்கள். கை வைத்து விட்டு சொன்னார்கள், உன் வாப்பா உனக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை என்ன தெரியுமா? அன்பு வாலிபர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த விடயத்தை நோட்டப்படுங்கள், இந்த விடயத்தை கவனித்து பாருங்கள். சொன்னார்கள், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உன்னுடைய தகப்பன் உனக்கு செய்திருக்க வேண்டிய முதலாவது கடமை என்ன என்று சொன்னால், உனக்கென்று சொல்லி நல்ல ஒரு தாயை புரட்டி இருக்க வேண்டும், உனக்கென்று சொல்லி உன்னை பராமரிக்கக்கூடிய, உன்னை தர்பியா செய்யக்கூடிய, உனக்கு நல்லதை சொல்லித்தரக்கூடிய ஒரு தாயை அவர் நிக்காக செய்திருக்க வேண்டும். இஸ்லாம் அன்பார்ன் சைல்ட், பிறக்காத பிள்ளையினுடைய ரைட்ஸை பற்றி பேசியிருக்கிறது. எந்த புள்ளை இன்னும் பிறக்க இல்லையோ, பிறப்பதற்கு நினைக்கவும் இல்லையோ, அப்படிப்பட்ட குழந்தையினுடைய தாயை பற்றி பேசியிருக்கிறது. நாங்கள் யோசிக்க வேண்டும், எனக்கு ஒரு மனைவி வருகிறாள், நான் நிக்காக செய்ய போகிறேன். ஒவ்வொருவரும் யோசியுங்கள், நான் நிக்காக வாலிபர்களே யோசியுங்கள், நான் நிக்காக செய்ய போகிறேன், எனக்கு ஒரு மனைவி, எனக்கு ஒரு பெண்ணை பேசியிருக்கிறார்கள், அந்த பெண் என்னுடைய குழந்தைகளுக்கு தாயாக இருக்க தகுதியானவளா, என்னுடைய குழந்தைகளை பராமரிப்பாளா, என்னுடைய குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பாளா. ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துடைய மனைவி, எப்படி குழந்தை வளர்த்தார்கள், எப்படி பிள்ளைகளை வளர்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாம் புள்ள வளர்க்க இல்ல, இப்ராஹிம் அலைஹி ஸலாம் புள்ள வளர்க்க இல்ல, புள்ள வளர்த்தது இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்களை வளர்த்தது யாரு தெரியுமா, அவருடைய தாய் ஹாஜர் வளர்த்தார்கள். எப்படி வளர்த்தார்கள், அல்லாஹ் அனுப்புகிறான் இப்ராஹிமை, போய் பார்த்துட்டு வாருங்கள், உங்களுடைய மகனை, உங்களுடைய குழந்தையை, உங்களுடைய மனைவி எப்படி வளர்த்திருக்கிறாள். அதுக்குத்தான் வந்தார்கள், மகனே உன்னுடைய கழுத்தில் கத்தியை வச்சு அறுக்கும்படியாக அல்லாஹ் என்னை பணித்திருக்கிறான், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக கேட்டார்கள். மகனை அறுக்க வரவில்லை, குழந்தையை என்னுடைய மனைவி எப்படி பராமரித்திருக்கிறாள், எப்படி வளர்த்திருக்கிறாள், என்ன ஈமானை கொடுத்திருக்கிறாள், என்ன அஹ்லாக்கை கொடுத்திருக்கிறாள், வாப்பாவை பற்றி என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். வாப்ப கேள்வி கேட்கிறார் மகனை பார்த்து, ஆச்சரியமான கேள்வி, ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்டார்கள், என்னுடைய ரப்பு என்னை படித்திருக்கிறான், உன்னை அறுத்து குர்பான் செய்யும்படியாக நீ என்ன அபிப்பிராயப்படுகிறாய் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த சந்தர்ப்பத்தில் நபியாக இருக்கவில்லை, இன்ன நபி பட்டம் கிடைத்தில்லை. ஒரு 14-13 வயது நிரம்பிய மகனாகத்தான் இருந்தார்கள். அந்த புள்ள சொல்லிச்சு வாப்பாவை பார்த்து, யா அபதிஃப் அல் மா துஅமர், என்னுடைய அன்பு வாப்பாவே, அல்லாஹ் சொன்னதை செய்து முடித்து விடுங்கள், நாளை கியாமத்தில் நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். யோசியுங்கள், தர்பியத்தை யார் கொடுக்க வேண்டும், குழந்தைகள் கெட்டுப்போய் விட்டார்கள், பாடசாலைகள் மோசமாகிவிட்டது, இன்டர்நெட் வந்திருக்கிறது, பேஸ்புக் இருக்கிறது, ட்விட்டர் இருக்கிறது என்று சொல்லியா உலகத்தையே நாங்கள் குறை சொல்லுகிறோம். நாங்கள் எங்களுடைய கடமைகளை சரியாக செய்திருக்கிறோமா, எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோமா, ஏன் இருக்கக்கூடிய சும்மா இருக்கக்கூடியவர்களை குறை சொல்லுகிறோம், பாடசாலைகளை தூத்துகிறோம், மதரசாக்களை ஏசுகிறோம், இருக்கக்கூடிய இன்டர்நெட் கபையப்பா பேசுகிறோம், இருக்கக்கூடிய பேஸ்புக்கோம், பேஸ்புக்கினுடைய நலவையும் கெடுதியையும், இன்டர்நெட்டினுடைய நலவையும் கெடுதியையும், அதில் இருக்கக்கூடிய லாபத்தையும் நஷ்டத்தையும் எங்களுடைய குழந்தைகளுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள், நாங்கள் சொல்லிக் கொடுத்தோமா. வீடுகளை எடுத்துக்கொண்டால் அன்புக்குரிய சகோதரே, ஜகாத்து வாங்குவதற்கு தகுதியான வீடுகள் கூட தொலைபேசி காட்சி பெட்டிகள் இல்லாமல் இல்லாமல் ஆகிவிட்டது. ஜகாத்து வாங்குவதற்கு பள்ளி வாசலுக்கு அப்ளிகேஷன் கொடுத்திருப்பார்கள், எனக்கும் ஜகாத்து தாருங்கள், என்னுடைய வீட்டில் மலசல கூடத்தை திருத்தி அமைக்க வேண்டி இருக்கிறது, என்னுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி யாசகம் கேட்கக்கூடியவர்களுடைய வீடுகளில் கூட தொலைக்காட்சி பெட்டி இல்லாமல் இல்லை. தொலைக்காட்சி பெட்டி என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வயிறுள்ளில் முத்தஃபிபீன், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் பெற்றோர்களும் உள்ளடங்கப்படுவார்கள். அதற்கு பிறகு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், உன்னுடைய தகப்பன் உனக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை, உனக்கு ஒரு நல்ல ஒரு தாயை புரட்டி எடுத்திருக்க வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், உனக்கு ஒரு நல்ல பெயர் வைத்திருக்க வேண்டும், அழகான ஒரு பெயர், அர்த்தமுள்ள பெயர், சாலிஹீன்களுடைய பெயர், நல்ல அர்த்தம் நிறைந்த ஒரு பெயரை உனக்கு வைத்திருக்க வேண்டும். மூணாவது சொன்னார்கள், உன்னுடைய தகப்பன் உனக்கு குர்ஆனை ஓதி தந்திருக்க வேண்டும், குர்ஆனை சொல்லி தந்திருக்க வேண்டும், ஆ பா தா ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இதா வகஅத்தில் வாகியா லைஸ லிவகஅத்ஹா காதிபா, வாப்பா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டும்.
இவர் சொன்னார் இந்த மூணு விஷயத்தையும் சொன்னதுக்கு பிறகு, ஹலீஃபா அவர்களே, என்னுடைய தகப்பன் நீங்க சொன்ன மூணில் ஒன்றை கூட எனக்கு செய்யவில்லை, மூணில் ஒன்றை கூட எனக்கு செய்யவில்லை. என்னுடைய தாயை நிக்காக செய்யும் பொழுது நல்ல ஒரு குடும்பத்தில் அவர் நிக்காக செய்யவில்லை, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் நிக்காக செய்தார்கள். எனக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், அந்த பெயர் அர்த்தமுள்ள பெயர் அல்ல, அந்த பெயர் இந்த பெயர், பெயரை மாற்றி சொன்னார்கள். என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஒரு நாளாவது என்னுடைய தகப்பன் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை கூட சொல்லி தந்தில்லை. அந்த நேரத்தில் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வாப்பாவை பார்த்து சொன்னார்கள், உங்களை நோவினை படுத்துவதற்கு முன்னால் அவரை நீங்கள் நோவினை படுத்து விட்டீர்கள் என்பதாக. அன்பு பெற்றோர்களே, உள்ளத்தில் கொஞ்சம் கையை வச்சு கேட்டு பாருங்கள், மிச்சம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பழையவைகளை மறந்து விடுவோம். இன்றைய நாள் சுபகுடைய தொழுகை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு நசீபாகிச்சுதா, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நசீபாகிச்சுதா, குழந்தை இன்று வெள்ளிக்கிழமை பாடசாலைக்கு போக இயலாது என்று சொன்ன நேரத்தில் எப்படி கடுகெடுத்தோம், எப்படி பாஞ்சி விழுந்தோம், எப்படி கோபப்பட்டோம். பாடசாலைக்கு போக இயலாது, வெள்ளிக்கிழமை நாள் பாடசாலையில் மிச்சம் பாட நடக்க மாட்டாது என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இருந்தால் அந்த குழந்தையுடன் எப்படி நாங்கள் பாஞ்சிருப்போம், எப்படி கோபப்பட்டிருப்போம். அதே சந்தர்ப்பத்தில் யோசித்து பாருங்கள், ஹையா அலஸ் ஸலா, ஹையா அலல் ஃபலா, வெற்றியின் பக்கமாக வாருங்கள், தொழுகையின் பக்கமாக வாருங்கள் என்று சொல்லி சுபகுடைய நேரத்தில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், உங்களுடைய உறக்கத்தை விடவும் உங்களுடைய தூக்கத்தை விடவும் தொழுகை சிறந்தது, தொழுகை விலை வெட்டி இருக்கிறது என்று சொல்லி அழைப்பு விடப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் என்னுடைய வயது வந்த குழந்தைகளுக்கும், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், எனக்கும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மக்களுக்கும் சுபகுடைய தொழுகை நசீபாகிச்சுதா, நான் சுபகு தொழுதேனா. இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் இடையில் உள்ள அதாவது இருக்கக்கூடிய சிவர் என்ன தெரியுமா, சிறை என்ன தெரியுமா, தொழுகையை விடுவது தானே. தொழுகைக்கும் எனக்கு இடையில் எந்தளவு சம்பந்தம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கல்ல, வயோதிபத்தை அடைந்து விட்டார்கள், எண்பதுகளை தாண்டி விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக, சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தருவாயாக, நல்லோரை தருவாயாக. ஆலிமை கேட்கவில்லை, ஹாபிசை கேட்கவில்லை, தாயாக கேட்கவில்லை, ஒண்ணு கேட்கவில்லை. கேட்டார்கள், யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வியாபாரியாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு ஹாபிள் குர்ஆனாக இருக்கலாம், ஒரு மார்க்கத்தை படித்தறிந்த ஆலிமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாலிஹானவராக இருக்க வேண்டும், நல்லவராக இருக்க வேண்டும், மனிதநேயம் படைத்தவராக இருக்க வேண்டும். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை நசீபாக்குவாயாக என்று சொல்லி துஆ கேட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய 120களில் கபூல் செய்து விட்டான். கேட்டது ஒரு குழந்தை, கிடைத்தது இரண்டு குழந்தை. ரெண்டு மனைவிமார்களும் கற்பம், ரெண்டு மனைவிமார்களுக்கும் ஒரே சந்தர்ப்பத்தில் கற்பம் தரித்து விட்டது. அவர்களுக்கு பிரசவம் ஏற்படுகிறது. ஒரு மனைவி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றிருக்கிறார்கள், இன்னொரு மனைவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றிருக்கிறார்கள். ரெண்டு குழந்தைகள், என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி, என்ன ஆறுவாரம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ரெண்டு குழந்தைகளையும் கையில் எடுத்து என்ன துஆ கேட்டார்கள். அன்பு பெற்றோர்களே, அன்பு பெற்றோர்களே, நானும் ஒரு தகப்பன் என்று சொல்லுகிறேன். அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானாக, அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவானாக. எங்களுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சர், எதிர்காலத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம், எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம், ஃபியூச்சரை பற்றி பேசுகிறோம், அவர்களுடைய படிப்பை பற்றி பேசுகிறோம், அவருடைய பல்கலைக்கழகத்தை பற்றி பேசுகிறோம். அன்புக்குரிய சகோதரரே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் வாஹிதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழு சமூகத்துக்கும் ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு சமூகத்துடைய பணி செய்தார்கள். இன்னல்லாஹ் ஸ்தபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான், ஆல இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பம், இதை பற்றியும் குர்ஆன் கரைத்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது ரெண்டு குழந்தைகள், ஒரே நேரத்தில் என்ன துஆ கேட்டார்கள். அல்லாஹ் அவர்கள் கேட்ட துஆவை குர்ஆனில் அப்படியே சொல்லுகிறான்,
குரானில் அப்படியே கதைக்கிறான், குரானில் அப்படியே எங்களுக்கு சுட்டி காட்டுகிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லசமீஉத் துஆ ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துஆ ரப்பனா அக்ஃபிர் லி வ லிவாலிதய்ய வ லில்முஃமினீன யௌம யகூமுல் ஹிஸாப். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வ ஸலாம், ரெண்டு புள்ள கிடைச்சிருக்குது, இல்லாத காலத்தில் 120களுக்கு பிறகு கிடைச்ச புள்ள. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறாங்க, எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக், இந்த முதுமை பருவத்தில், இந்த தள்ளாடக்கூடிய வயதில், இந்த தள்ளாடக்கூடிய வயதில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொல்லுகிறார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததியையும், யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் தொழுகைகளை நிலைநாட்டக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. புள்ள பிறந்திருக்கிறது, வாப்படுவா, இந்த பிள்ளைகளையும் என்னையும் தொழுகைகளை சரியாக நிலைநாட்டக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துஆ, எங்களுடைய துஆ பிரார்த்தனை கபூல் செய்வாயாக என்று சொல்லிவிட்டு, குழந்தைகளுக்கு துஆ கேட்ட தகப்பன், குழந்தைகளுக்கு துஆ கேட்ட தகப்பன் தன்னுடைய பெற்றோரை மறக்கவில்லை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் துஆ பிரார்த்தனை செய்வது போன்று எங்களுடைய பெற்றோருக்கும் நாங்கள் துஆ செய்ய வேண்டும், பெற்றோருக்கும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், யல்ல, என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழுகைகளை சரியாக நிலைநாட்டக்கூடியதாக்கி வைப்பாயாக. ரப்பனா அஃபிர் லீ வலிவாலிதய்ய, யல்ல, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக என்று சொல்லி பெற்றோருக்கு துஆ செய்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கணம் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கள். வைலுல் லில் முத்தஃபிஃபீன், என்னுடைய குடும்ப வாழ்வில் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து விட்டேனா? என்னுடைய குழந்தைகளுக்கு தீனை சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா? என்னுடைய குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா? என்னுடைய மனைவி யார்? அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் எல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய புத்திமதிகள், குர்ஆன் சொல்லக்கூடிய யுத்திகள், குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மைகள். இவைகளை நிறைவேற்றினால்தான் நாங்கள் முத்தகீங்களாக மாறுவோம், தக்குவாவுடைய மக்களாக மாறுவோம். இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹு அத்தகாக்கும், இவைகளை கொண்டுதான் வாழ்க்கையில் தக்குவாவை சம்பாதிக்க முடியும். அமானியங்களை நிறைவேற்றுங்கள், வாழ்க்கை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவைகளை எங்களை மீங்களாகி வைப்பான். அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய கடமைகளை உணர்ந்து புரிந்து அறிந்து நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை தந்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. நாங்களோ பாவிகள் யா அல்லாஹ், நாங்களோ பாவிகள் யா அல்லாஹ், பாவங்களை ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லாஹ், தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ், இதற்கு பிறகு தவறு செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை காத்தருள்வாயாக, பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக, நன்மையான கர்மத்தின் மீது ஆசை ஆர்வத்தை ஏற்படுத்துவாயாக, உண்மையை உண்மையாக வழங்கப்படுத்துவாயாக, தவறை தவறாக வழங்கப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு மேலான பாக்கியங்களை நசீபாக்கி வைப்பாயாக. அவர்கள் யாரெல்லாம் மன்னரைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மன்னரைகளை சுனத்தின் பூங்காக்களாக்கி வைப்பாயாக. யாரா, யாருடைய பெற்றோர்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய துஆக்களுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய குழந்தைகளை குணங்களை கண்ணியப்படுத்துவாயாக, குழந்தைகளை கொண்டு கண்ணியப்படுத்துவாயாக, சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக, சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. குழந்தைகளை கொண்டு முகத்தில் கரியை சாயத்தை பூசிவிடாதயா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு கண்ணியத்தை திருத்தருவாயாக, பிள்ளைகளை கொண்டு கண்ணியத்தை திருத்தருவாயாக. நாட்டில் இஸ்லாமியர்களே முஸ்லீம்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக. கேவலப்படுத்திடாதயா அல்லாஹ், கேவலப்படுத்திடாதயா அல்லாஹ், யாழ கேவலப்படுத்திடாதயா அல்லாஹ், எங்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக. இஸ்லாத்தை பாதுகாத்தருவாயாக, நாட்டினுடைய இறைமைகளை பாதுகாப்பாயாக, நாட்டினுடைய மக்களை பாதுகாப்பாயாக, நாட்டை பாதுகாப்பாயாக. வா ஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.